ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان اتقى الكلام كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد فاعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ സർവ പുകഴും പുകഴ്ചിയും സർവലോകങ്ങളെയും പടൈത്ത് ആഴ്ച ചെയ്തു കൊണ്ടിരിക്കുന്ന വലനായകൻ അള്ളാഹു ഒരുവനൊക്കെ സ്വന്തമാണത്. സാന്തിയും സലവാത്തും ഇറുതി തൂതർ എം ഉയരിലും മേലാനവർ മുഹമ്മദ് മുസ്തഫ റസൂലുള്ളാഹി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അന്നവർകൾ മീതിലും அன்னவர்களின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தொடர்ந்தவர்கள், மீன்கள், முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியதன் பேர். ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடன் ஏன் இணைய வேண்டும் என்ற அடிப்படையில் சில விடயங்களை இன்றைய ஜும்மாவிலே முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே பலதரப்பட்ட இயக்கங்கள், மதுகபுகள், தரைக்காக்கள் இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் நாங்கள்தான் முஸ்லிம் ஜமாத் அல்லது நாங்கள் சுவனத்தை நோக்கி பயணிக்கிற கூட்டம், நாங்கள் வெற்றி பெற்ற கூட்டம் என்றெல்லாம் தங்களை அழைத்து கொண்டு தங்களுடைய பிரச்சாரங்களை மக்கள் மயப்படுத்தி அதன்பால் மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே மிக சொற்ப எண்ணிக்கையில் வாழக்கூடிய ஜமாஅத்துல் முஸ்லிமீன் எனப்படுகிற இந்த சத்திய கூட்டமாகிய நாங்களும் மக்களை இந்த சத்தியத்தின்பால் வாருங்கள், பைஅத்து செய்து இந்த தூய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த மக்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம். இருந்தாலும் இந்த அழைப்பை மிக சொற்பமான மக்கள் ஏற்றுக்கொண்டு இந்த சத்தியத்துக்குள் வருகிறார்கள். பெரும்பாலான மக்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கின்றார்கள். எனவேதான் இந்த மார்க்கத்தை ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் ஒருவர் ஏன் இணைய வேண்டும் என்ற அடிப்படையில் சுருக்கமான சில விடயங்களை இன்றைய ஜும்மாவிலே நான் முன்வைக்கின்றேன். முதலாவதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், وَاعْتَصِمُوا بِحَبْلِ اللَّهِ جَمِيعًا وَلَا تَفَرَّقُوا. நீங்கள் எல்லோருமே அல்லாஹ்வினுடைய ஹபுல் என்று சொன்னால் வஹி, அல்லாஹ்வினுடைய அந்த வஹியை பற்றி பிடித்து ஒரு கூட்டமாக, ஒரு ஜமாஅத்தாக ஆகிவிடுங்கள். வலா தஃபர்ரக்கூ, பிரிந்து விடாதீர்கள். وَذْكُرُوا نِعْمَةَ اللَّهِ عَلَيْكُمْ إِذْ كُنْتُمْ أَعْدَاءً. அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியமத்தை, அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள். நீங்கள் ஒரு காலத்தில் இப்படி ஒரு ஜமாத்தாக ஆகுவதற்கு முன்பு விரோதிகளாக இருந்தீர்கள். எனவே இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதன் மூலம் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே இணைப்பை ஏற்படுத்தி உங்களை ஃபஸ்பஹ்தும் பிநிஅமத்தி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் அருள்கொடையினால் சகோதரர்களாக நீங்கள் ஆகியிருக்கின்றீர்கள். வகுந்தும் ஆலா ஷஃபா ஹுஃப்ரத்தில் மினன் நார், நீங்கள் இப்படி ஒரு ஜமாத்தாக ஆகுவதற்கு முன்பு நீங்கள் திருந்தி இருந்த அந்த காலகட்டத்திலே, உங்களுக்குள் விரோதிகளாக இருந்த அந்த காலகட்டத்திலே உங்களுடைய நிலைமை எப்படி இருந்ததென்றால் நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்து கொண்டிருந்தீர்கள். எனவே உங்களை பாங்கதக்கும் மின்ஹா, அதிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தார், பாதுகாத்து இப்படி ஒரு ஜமாத்தாக ஆக்கி உள்ளத்தால் ஒற்றுமைப்பட்ட சகோதரர்களாக ஒன்றிணைத்திருக்கின்றான். கதாலிக்க யுபையினு அல்லாஹு லக்கும் ஆயாத்திகையில் அல்லக்கும் தகத்தது, இப்படித்தான் அல்லாஹ் அவருடைய வசனங்களை தெளிவுபடுத்துகிறார். ஏன் நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக என்று அல்லாஹு தஆலா மூன்றாவது அத்தியாயம் 103வது வசனத்திலே சொல்கின்றார். எனவே அல்லாஹுடைய முதலாவது கட்டளை என்னவென்றால், எல்லோரும் ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும். திரிந்து பல ஜமாத்துகள், பல இயக்கங்கள், பல மதுகபுகள் என்று இருக்கக்கூடாது. இதுதான் அல்லாஹுடைய முதலாவது கட்டளை. அதே போன்று அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு இடத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு நீண்ட ஒரு கோட்டை கீறி காட்டிவிட்டு, நேரான ஒரு கோட்டை கீறி, அந்த கோட்டையினுடைய வலது பக்கம் இடது பக்கமாக சில சிறிய குறுக்கு கோடுகளை கீறி காட்டிவிட்டு ஒரு மீனுடைய முள் அமைப்பிலே அல்லாஹுடைய வசனத்தை ஓதி காட்டினார்கள். அந்த வசனம் என்னவென்றால், இதோ என்னுடைய நேரான பாதை, இந்த நேரான பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள், சுகுல், பல பாதைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இந்த பல பாதைகளை நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹுடைய நேரான பாதையை விட்டும் அது உங்களை பிரித்து விடும். இப்படி அல்லாஹு தஆலா உங்களுக்கு உபதேசிக்கிறான். ஏன் தெரியுமா? நீங்கள் அல்லாஹுவை பயந்த மக்களாக ஆகுவதற்கு என்று அல்லாஹு தஆலா 6வது அத்தியாயம் 153வது வசனத்திலே சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, மேலே சொன்ன அந்த 2 வசனங்களிலும் ஒரு விடயத்தை அல்லாஹ் மிக முக்கியமாக வலியுறுத்துகின்றான். ஒன்று, ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும் என்று, நேரான அந்த ஒரு கூட்டத்தையே பின்பற்றுமாறும் அல்லாஹு தஆலா சொல்லுகிற விஷயத்தை தான் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அரபு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், எனக்கு பிறகு இந்த மார்க்கம் 73 பிரியும், அதிலே 72 நரகம் போகும், ஒரே ஒரு கூட்டம் சுவர்க்கம். அந்த கூட்டம் யார் என்றால், நானும் என்னுடைய தோழர்களாகிய நீங்களும் இன்றைக்கு எப்படி வாழுகிறீர்களோ அப்படி வாழுகிற அந்த கூட்டம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே ஒரே ஒரு கூட்டமாக வாழ வேண்டும், அந்த ஒரு கூட்டமாக மட்டும்தான் நேர்வழி, அந்த கூட்டத்தை தான் பற்றி பிடிக்க வேண்டும் என்று அல் குர்ஆன் சுன்னா பல இடத்தில் கூறுகின்றது. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எப்படி இருந்தார்கள் என்ற விஷயத்தை பார்த்தால், அவர்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களின் கூட்டம் என்ற அந்த பெயரில் வாழ்ந்திருக்கின்றார்கள். பெருநாள் தொழுகைக்கு அழைப்பு விடுக்கிற போது பல் யஷ்ஹதுன ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வதஅவதஹும், ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய பெருநாள் தொழுகையிலும் அவர்களுடைய அந்த துவா பிரார்த்தனைகளிலும் வந்து கலந்து கொள்ளட்டும் என்று அழைப்பு விடுத்த செய்த செயல் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. அவருடைய காலத்திலே வேற இயக்கங்கள் மதுஹபு தரிக்கா இருந்திருந்தால் அதனுடைய பெயரை சொல்லி அந்த கூட்டத்திலே வந்து கலந்து கொள்ளுமாறு பணித்திருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலும், 12 ஹலீஃபாக்களுடைய காலங்களிலும் முஸ்லிம்கள் ஒரு ஜமாத்தாக ஒரு தலைவருக்கு கட்டுப்பட்டு தான் இருந்திருக்கிறார்கள். இதை நாங்கள் மட்டும் சொல்லவில்லை, உலகமே ஏற்றுக்கொள்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு வரும் வரைக்கும் இப்படி ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் தான் இந்த உலகம் பொதுவாக முஸ்லிம்கள் என்று சொன்னவர்கள் இருந்தார்கள் என்ற விஷயத்தை எல்லோருமே ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே தான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில்
இந்த 12 ஹலீஃபாக்களுக்கு பிறகுதான் இந்த உம்மத்து 73 பிரிகிறது. இந்த நேரத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எல்லா பிரிவுகளையும் விட்டு ஒதுங்கி இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடனும் அவர்களுடைய இமாமோடும் சேர்ந்து கொள்ளுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளை. இதனால் தான் சொல்லுகிறோம், நீங்கள் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் இணைந்து கொள்ளுங்கள் என்று. இதையும் சஹீஹ் புகாரியிலே 3606 இலக்கத்திலே வரக்கூடிய ஹதீஸிலே நீங்கள் பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தல்ஜமு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வ இமாமுஹு, ஜமாஅத்துல் முஸ்லிமீனையும் அவர்களின் இமாமையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அப்போது அந்த சஹாபி கேட்கிறார்கள், உதைபா ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய நபியே, முஸ்லிம்கள் ஒரு ஜமாஅத்தாக இல்லை, ஒரு அமீருக்கு கீழ் இல்லை, என்ன செய்வது? சொல்லுகிறார்கள், ஃபஅத்தஸில் கில்கல் ஃபிரக குல்லஹா, இந்த எல்லா பிரிவுகளையும் விட்டு நீ ஒதுங்கி விடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று இருந்தது, பிற்பட்ட காலத்தில் இது இல்லாமல் போகும் என்ற போது நான் என்ன செய்வது என்று கேட்கிற போது, எந்த ஒரு பிரிவோடும் இணைந்திருக்க முடியாது, எந்த அளவுக்கு வலியுறுத்தினார்கள் என்றால், வலவ் அந்த அல்ல பி அஸ்லி ஷஜரத்தின் ஹத்தா யுதிரிக்கல் மௌத்து அந்த அலா தாலிக், ஒரு மரத்தினுடைய வேரை கடித்து பிடித்துக் கொண்டிருக்கிற நிலையில் நீ உனக்கு மரணம் வந்தாலும் அப்படியே இருந்து மரணித்து விடு, ஆனால் இந்த பிரிவுகளோடு மட்டும் போய் சேர்ந்து விடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்பந்தத்தில் கூட இந்த பிரிவுகளோடு சேர்வதற்கு அனுமதி வழங்கவில்லை. அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமை வந்தாலும், மரத்தில் வேற பிடிச்சி இருக்கிற ஒரு இக்கட்டான நிலைமை வந்தாலும், இந்த பிரிவுகளோடு சேர்ந்து செயற்படுவதற்கு அனுமதிக்கவில்லை. பிரிவுகளோடு சேர்ந்து செயற்படுவதென்றால் வணக்க வழிபாடுகளில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், லஸ்த மின்ஹும் ஃபீ ஷை, வணக்க வழிபாடுகளிலே நபியே உங்களுக்கு அவர்களோடு எந்த சம்பந்தமும் வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை ஏற்காத யூத கிறிஸ்தவர்களோடு இணைவேப்பாளர்களோடு உலக விஷயங்களில் தொடர்பட்டிருந்தார்கள். அதே நேரத்தில் மார்க்க விடயங்களில் அவர்களோடு எந்த விதமான தொடர்பும் வைத்திருக்கவில்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் ஏன் சேர வேண்டும் என்று சொல்கின்றோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சேருமாறு கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்றுதான் இருந்திருக்கின்றது. அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் சுவர்க்கம் போக வேண்டும் என்றால் இந்த சத்திய கூட்டத்தில் தான் இடைய வேண்டும். இதற்கும் ஒரு ஆதாரத்தை நான் சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு முன்பு வாழ்ந்த வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்கள் இப்படி பிரிந்தார்கள், 71 பிரிந்து இப்படி அவர்கள் ஒரு கூட்டம் சுவர்க்கம் போறது, மற்ற அந்த 70 நரகம், கிறிஸ்தவர்கள் 72 பிரிந்து அவர்கள் 71 நரகம், 1 சுவர்க்கம். அதே போன்று என்னுடைய இந்த மார்க்கம், நான் கொண்டு வந்த இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் எனக்கு பிறகு 73 பிரிவுகளாக பிரியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதிலே 72 நரகம் வவாஹிதத்துல் ஜன்னா, ஒரே ஒரு கூட்டம் மட்டும் சுவர்க்கம் போகும் என்று சொன்னார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஒரு கூட்டத்தை எப்படி அடையாளப்படுத்தினார்கள்? வஹிய அல் ஜமாஅ, அது ஒரு ஜமாத்தாக இருக்கும் என்று குறிப்பிட்டார்கள். அபுதாவுத் என்கிற கிரந்தத்தில் 4597 இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்திலே பாருங்கள், இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறதா? எல்லா முஸ்லீம்களும் ஒரு தலைவருக்கு கீழே கட்டுப்பட்டு இருக்கிறார்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்தது போல, 12 ஹலீஃபாக்களுடைய காலங்களில் இருந்தது போல இருக்கிறார்களா? அந்த தலைவர் அவர்களை அல் குர்ஆன் சுன்னாவை கொண்டு வழிநடாத்துகிற நிலைமை காணப்படுகிறதா? அவர்கள் எல்லோருடைய வணக்க வழிபாடுகளும் ஒரே அமைப்பில் இருக்கின்றதா? அவர்களுடைய பெருநாள் தொழுகைகள், அவர்கள் நோன்பு நோக்கிற நிகழ்வுகள் எல்லாம் ஒரே அமைப்பில், ஒரே தினத்தில் அந்த விடயங்கள் காணப்படுகிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. இன்றைய உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், பள்ளிக்கு பள்ளி வணக்க வழிபாடுகள் வித்தியாசப்படுகிறது, ஊருக்கு ஊர் இபாதத்துகள் வேறுபடுகிறது. கேட்டால் எல்லோரும் தங்களை முஸ்லிம்கள் என்றுதான் சொல்லுகின்றார்கள். ஆனால் இந்த அல் ஜமாஅத் என்று ரசூலுல்லாஹ் சுவனம் செல்லும் என்று அடையாளப்படுத்தின அந்த கூட்டம், நபி அவர்களும் தோழர்களும் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த அமைப்பில் தங்களுடைய இபாதத்துகளை செயற்படுத்துவதை பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்கிறார்கள், மன் அராத புஹ்புஹத்தல் ஜன்னா ஃபல்யல்சம் அல் ஜமாஅ, யார் சுவர்க்கத்தின் நடுவிலே குடியிருக்க விரும்புகிறாரோ அவர் இந்த அல் ஜமாஅத்தோடு ஒரே கூட்டமைப்போடு சேர்ந்து கொள்ளட்டும் என்று சொல்கிறார்கள். அந்த கூட்டத்தை தான் தல்ஜமு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்கிற பெயரோடு அடையாளப்படுத்துகிறார்கள். திருமிதி என்கிற கிரந்தத்திலே 2165வது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் ஏன் இடைய வேண்டும் என்றால், இந்த கூட்டம் மட்டும்தான் சுவர்க்கம் போகிற கூட்டம், மற்ற 72 நரகத்துக்கு போக போகிற கூட்டங்களாகும். இது நாங்கள் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய வபாத்துக்கு பிறகு இந்த உம்மத்து இந்த மார்க்கம் 73 பிரியும், அதில் 72 நரகம், ஒரே ஒரு கூட்டம் தான் சுவர்க்கம். அந்த கூட்டத்தை அல் ஜமாஅத் என்று அடையாளப்படுத்தி விட்டு இந்த பிரிவு காலத்திலே எல்லா பிரிவுகளையும் விட்டு ஒதுங்கி இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் ஒருவர் தௌஹீத்வாதி என்று சொல்லிக்கொண்டு, இன்னும் ஒருவர் தப்லீகவாதி என்று சொல்லிக்கொண்டு, இன்னும் ஒருவர் தரீக்கா என்று சொல்லிக்கொண்டு, இன்னும் ஒருவர் ஷியா என்று சொல்லிக்கொண்டு எப்படி சுவர்க்கம் நுழைய முடியும்? அல்லாஹ் சொல்கிறான், ஹுவ சம்மாகுமுல் முஸ்லிமீன் மின் கப்லு வ ஃபீ ஹாதா, அல்லாஹ் தான் உங்களுக்கு முஸ்லீம்கள் என்று பெயர் வைத்தான். இப்ப மட்டுமல்ல, இதற்கு முன்பு வாழ்ந்த நபிமார்களுடைய சமூகத்துக்கும் அல்லாஹ் முஸ்லீம்கள் என்று தான் பெயர் வைத்தான் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஜ்ஜிலே குறிப்பிடுகிறான். அப்படி இருக்கிற போது நான் தௌஹீது, நான் தப்லீகி, நான் ஜமாத் இஸ்லாம், நான் காதிரி, நான் ஷாதிரி என்று எப்படி சொல்லிக்கொண்டு நாங்கள் அந்த சுவர்க்கத்தை அடைய முடியும்? சகோதரர்களே, அன்பர்களே, நபிகளாரும் சஹாபாக்களும் வாழ்ந்தது போல என்ன பேரில வாழ்ந்தாங்களோ அப்படியே வாழ வேண்டும். என்ன அடிப்படையில வாழ்ந்தாங்களோ அந்த அடிப்படையிலே நாங்கள் வாழ வேண்டும். அப்படி என்றால் அந்த சஹாபாக்களும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வாழ்ந்தது அல் குர்ஆன் அல் ஹதீஸ் என்கிற விடயத்தை மட்டும் பின்பற்றித்தான். அல்லாஹ் சொல்கிறான், இத்தபிஊ மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும் வலா தத்தபிஊ மின் தூனிஹி அவ்லியா, உங்களுடைய ரப்பிடமிருந்து அருளப்பட்டதையே நீங்கள் பின்பற்றுங்கள், அவன் அல்லாதவர்களிடம் இருந்து வரக்கூடியதை நீங்கள் பின்பற்றாதீர்கள். கலீலம்மா தரக்கரோன், நீங்கள் சொற்பமாகவே சிந்திக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் 7வது அத்தியாயம் 3வது வசனத்திலே சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, வானத்திலிருந்து அருளப்பட்டது அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் தான். இதைத்தான் நாங்கள் வஹி என்று சொல்கிறோம். இது அல்லாத இஜ்மா கியாசு, அதே போன்று இஜ்மா சஹாபா, கவுலு சஹாபா, ஃபியானு சஹாபா, ஃபஹ்மு சஹாபா என்றெல்லாம் சொல்கிற விஷயங்கள் இருக்கிறதே, இவைகளெல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவைகள், மனிதர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களாகும். இது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த விஷயம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதோ செய்ததோ அங்கீகரித்ததோ கிடையாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் பின்பற்ற வேண்டியது இந்த குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான். இன்றைக்கு உலகத்திலே இந்த அளவுக்கு பிரிவுகள் இயக்கங்கள் காணப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், இந்த குர்ஆன் ஹதீஸை விட்டுவிட்டு வேற மூலாதாரங்களை பின்பற்றியதனால் தான். இன்றைக்கு வணக்க வழிபாடுகளிலே இந்த சமுதாயம் பல அமைப்பில் வித்தியாசப்படுவதற்கு காரணம் இந்த குர்ஆன் ஹதீஸ் என்கிற மூலாதாரங்களை விட்டுவிட்டு ஏனைய மதுஹபுகள், ஏனைய இஜ்மா கியாஸ், இஜ்மாவு சஹாபா போன்ற விடயங்களை பின்பற்றியதனால் தான். எனவேதான் நேர் வழியில் ஒரு மனிதன் பயணிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், தரக்து பீக்கும் அம்ரேன், உங்களுக்கு மத்தியில் நான் ரெண்டு விஷயங்களை விட்டு செல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அடிப்படையிலே தான் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து விட்டு சொல்லுகிறார்கள், நான் உங்களுக்கு மத்தியில் ரெண்டை அப்படியே விட்டு செல்கிறேன். அந்த ரெண்டையும் நம் தமிழ் மா தமச தும்பிகுமா, அந்த ரெண்டையும் நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நிச்சயமாக வழிகட்டில் போகவே மாட்டீர்கள். ஒன்று கிதாப் அல்லாஹ் வ சுன்னத் நபீஹி, அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன், இரண்டாவது அவருடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தி முவத்தா மாலிக் என்கிற கிரந்தத்திலே 3338வது இலக்கத்தில் பதிவாகியிருக்கிறது. நாங்கள் பார்க்கின்றோம் இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே இபாதத்துகளிலே பல வேறுபாடுகள் வித்தியாசங்கள் காணப்படுகிறது. ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொரு விதமான வணக்க வழிபாடுகள். ஒரு பள்ளிக்கு போனால் நெஞ்சியிலே தக்பீர் கட்டுகிறார்கள், இன்னும் ஒரு பள்ளிக்கு போனால் தொப்புளுக்கு கீழே தக்பீர் கட்டுகிறார்கள், ஒரு பள்ளியிலே விரலை ஆட்டுகிறார்கள், இன்னொரு பள்ளியிலே விரலை ஆட்டுவதில்லை, ஒரு பள்ளியிலே கூட்டத்துவா ஓதுகிறார்கள், இன்னொரு பள்ளியிலே ஓதுவதில்லை, ஒரு பள்ளியிலே அதானுக்கு முன்பு தலவாத்து சொல்லுகிறார்கள், இன்னொரு பள்ளியில் ஓதுவதில்லை, ஒரு பள்ளியிலே 23 தராவே, இன்னொரு பள்ளியிலே அப்படி இல்லை, ஒரு பள்ளியிலே சுபகலே குனூத், இன்னொரு பள்ளியிலே இல்லை. இப்படி ஒரு நிகழ்வுகளை நாங்கள் பார்க்க முடியாது. என்ன காரணம் இப்படி வேறுபடுவதற்கென்றால், இவர்கள் எல்லாருமே குர்ஆன் ஹதீஸ் என்று மட்டும் பின்பற்றி வாழ்வார்களாக இருந்தால் எல்லா பள்ளியிலையும் ஒரே வகையான தொழுகை முறை, எல்லா அமைப்பிலும் அவருடைய ஜக்காத்து, அவருடைய ஹஜ்ஜு, அவருடைய நோன்பு எல்லாம் ஒரே அமைப்பில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இவர்கள் இந்த விஷயங்களிலே மூலாதாரங்களை கூட்டிக் கொண்டதனால் தான் இந்த பிரச்சனை வந்திருக்கின்றது. எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், ஒமன் யஅதஸும் பில்லாஹ், யாரு அல்லாஹ்வோட வஹிய மட்டும் குர்ஆன் ஹதீஸை மட்டும் பற்றி பிடித்துக் கொள்வானோ, ஃபக்கத் ஹுதிய இலா ஸிராத்தில் முஸ்தகீம், அவன் நேர்வழியிலே செலுத்தப்படுகிறான் என்று அல்லாஹ் மூன்றாவது அத்தியாயம் 101வது வசனத்திலே சொல்கின்றார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் ஜமாத்துல் முஸ்லிமினில் ஏன் இணைய வேண்டும் என்று சொல்கின்றோம் என்றால், இந்த ஜமாத்துல் முஸ்லிமின் மட்டும்தான் இந்த குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி இந்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இருந்தது போல வாழுகிறோம். மற்ற எல்லாமே இதற்கு மாற்றமாக செயற்பட்டு வழிகட்டி போய்கொண்டிருக்கிறார். எனவே இந்த உண்மைகளை, இந்த யதார்த்தங்களை புரிந்து மக்கள் இந்த சத்தியத்துக்குள் நுழைய வேண்டும். அக்கூலு கவுலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வஅத்பாஇஹி அஜ்மயீன் வபஅத். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஜமாத்துல் முஸ்லிமீனில் மட்டும் இணைந்து உங்களுடைய தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு போன்ற வணக்கங்களை செய்ய வேண்டும், மற்ற இயக்கங்களோடு சேர்ந்து நீங்கள் அமல்கள் செய்யக்கூடாது என்று நாங்கள் சொல்கிறோம். என்ன காரணம் என்று சொன்னால், இந்த அமைப்புகள் இஸ்லாம் கிடையாது. இந்த அமைப்புகள் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் பயணிக்கிற ஒரு ஜமாத்து இல்லை. எனவேதான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், ஒமன் எபுத்தகை ரைரல் இஸ்லாமி தீனன் பலை யுகுபலம் என்போம், இந்த இஸ்லாம் அல்லாத வேறு மார்க்கத்தை யார் ஒரு மனிதன் தேர்ந்தெடுத்துக் கொள்வானோ அவனிடத்திலிருந்து அவன் செய்கிற அமல்கள் எதுவுமே அங்கீகரிக்கப்படாது. வஹுவஃபின் ஆஹிரத்தி மினல் காசிரீன், அவன் மறுமையில் நஷ்டவாளிகளில் ஆகிவிடுவான் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எனவே நான் அன்புக்குரியவர்களே, நாங்கள் சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாம் என்று காட்டியது இந்த ஜமாத்துல் முஸ்லிமீனை தான். அவர்கள் ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற பெயரோடு இருந்தார்கள். இப்படி நாங்கள் எப்படி இன்றைக்கு வாழ்கிறோமோ, ஒருவர் இஸ்லாத்தை ஏற்பதென்றால் பையத்து செய்ய வேண்டும் என்று பையத்து எடுத்து செயற்படுகிறோமோ, இதே போல அவர்களிடத்திலே அவர்கள் இருந்த அந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் ஒருவர் இணைவதென்றால் இஸ்லாத்துக்காக பையத் செய்து உள்ளே நுழைவார். இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறினால் முருத்த மதம் மாறியவர் என்று சொல்வார்கள். இந்த இஸ்லாத்தை பையத்தின் மூலம் ஏற்பதற்கு மறுத்தார் என்றால் அவரை காபிர் என்று சொல்வார்கள். இதனை தெரியாமல் இருந்தால் அவரை ஜாகிரியத் என்று சொல்லப்படும். அவருக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சத்தியத்தின் பால் அழைப்பு விடுக்கப்படும். ஆனால் இந்த சமுதாயத்தில் இப்படியான எந்த ஒரு தீர்ப்பும் கிடையாது. இப்படியான தீர்ப்புகள் இல்லாத, குர்ஆன் சுன்னா அல்லாத வேறு மூலாதாரங்களை பின்பற்றுகிற, இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற நாமம் இல்லாமல் வேறு இயக்க பெயர்களை வைத்து செயற்படுகிற இந்த கூட்டங்களோடு சேர்ந்து நீங்கள் அமல் செய்தால் உங்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அவர்கள் செய்கிற பிதாத்துகளின் மூலம், அவர்கள் செய்கிற ஷிர்க்குகளின் மூலம் அந்த அமல்கள் அழிந்து போய்விடுகிறது. மன் ஆமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்து, எங்களுடைய வழிகாட்டலுக்கு மாற்றமாக யார் ஒரு காரியத்தை செய்வாரோ அது ரத்து, நிராகரிக்கப்பட்டதாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படி என்றால் கலிமாவை பையத்தின் மூலம்தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஹதீஸ் சொல்லுகின்றது. ஒரு மனிதன் தொழுகையை இப்படித்தான் தொழ வேண்டும் என்று குர்ஆன் சுன்னா வழிகாட்டியிருக்கின்றது. நோன்பை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று குர்ஆன் சுன்னா வழிகாட்டியிருக்கின்றது. ஹஜ்ஜு, உம்ரா போன்ற எல்லா கடமைகளை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று வழிகாட்டியிருக்கின்றது. இதையெல்லாம் விட்டுவிட்டு இதற்கு மாற்றமாக இந்த சமுதாயம் செய்கிற போது இந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆமிலத்துல் நாசிபா தசுலா நாரன் ஹாமியம், கச்சப்பட்டு அமல் செய்த ஆத்மா சுட்டரிக்கிற நரகத்துக்குள் நுழையும் என்று அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. எனவே இந்த சமுதாயத்தை பொறுத்த மட்டும் இவர்களிடத்தில் தீர்ப்பு இல்லை. தீர்ப்பு என்றால் என்ன? ஒருவன் தொழுகையை விட்டான் என்றால் அவன் முஸ்லிம் கிடையாது. இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அவன் முஷ்ரிக், அவன் காபிர் என்று பார்க்கின்றோம். ஒருவன் ஜகாத்து கொடுக்கவில்லை என்றால் அவன் முஸ்லிம் கிடையாது, அவன் முஷ்ரிக், இணை வைப்பவன். எப்படி சிலை வணக்கத்தில் ஈடுபடுகிறவன் முஷ்ரிக், இணை வைப்பவன் என்று கருதப்படுகிறதோ அதுபோலதான் ஜகாத்தை கொடுக்காதவனும் முஷ்ரிக், தொழுகையை நிலைநாட்டாதவனும் முஷ்ரிக்கு, தாயத்து அச்சிரம் சூனியம் சாஸ்திரம் பார்க்கிறவனும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவனாக கருதப்படுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு காத்தாங்குடியிலே உங்களுக்கு தெரியும், அப்துல்லா பைல்வான் என்ற ஒருவர் இருந்து அவர் மரணித்து விட்டார். அவருடைய அந்த பள்ளிவாசலுக்கு நீங்கள் போனால் எங்கள் இறைவன் உஸ்தாத் அப்துல்லா பைல்வான் என்று போட் போட்டு அவரை வணங்குகிற ஒரு சமுதாயம் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்டவர்களையும் முஸ்லீம்கள் என்று அழைக்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கு நமது சமுதாயம் இருக்கின்றது. ஜெயிலானிக்கு போய் பாருங்கள், கதிர்காமத்துக்கு போய் பாருங்கள், கடற்கரை பள்ளிக்கு போய் பாருங்கள், அங்கே இருக்கிற கபூர்களை வணங்குகிறவர்களை நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். அந்த கபூர்களிடத்திலே அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவதை போல உதவி தேடுகிறவர்களை, அல்லாஹ்விடத்திலே நேர்ச்சியை வைப்பது போல நேர்ச்சியை வைக்கிறவர்களை உங்களுடைய கண்ணால் பார்க்கலாம். அப்படிப்பட்டவர்களை இந்த சமுதாயம் முஸ்லீம்கள் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் இந்த கபர் வணக்கம் எல்லாம் வழிகேடு சிறுக்கு என்று பேசுகிறவர்கள் கூட அவர்களை முஸ்லீமாகத்தான் அங்கீகரிக்கின்றார்கள். ஆனால் ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கும் இவர்களுக்கும் உள்ள பாரிய வித்தியாசம் இதுதான். நாங்கள் யாரை முஸ்லீம் என்று சொல்வோம் என்றால், ஐந்து கடமைகளையும் சரியாக செய்கின்றவர்களைத்தான் நாங்கள் முஸ்லீம் என்று சொல்வோம். இந்த கலிமாவை பையத்தின் மூலம் யாரெல்லாம் நடைமுறைப்படுத்துவார்களோ அவர்களைத்தான் நாங்கள் முஸ்லீம் என்று சொல்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே ஒருவர் பையத்து செய்ய வருகிற போது முதலாவதாக இந்த கலிமாவை தான் சொல்லி பையத் செய்வார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொடுத்து இதற்கு பிறகு சில வார்த்தைகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்து தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இஸ்லாத்துக்கு பையத் எடுப்பார். இப்படி யார் செய்வார்களோ அவர்கள் தான் முஸ்லீம். இப்படி கலிமாவை பையத்தின் மூலம் ஏற்காதவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லீமாக அங்கீகரிக்கவில்லை. அவருடைய மரணம் ஜாகிரிய மரணம் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்கின்றோம். தொழுகையை விட்டவனை அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லீமாக பார்க்கவில்லை, அதனால் நாங்களும் பார்ப்பதில்லை. ஜகாத்து கொடுக்காதவனை அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லீமாக கருதவில்லை, எனவே நாங்களும் கருதுவதில்லை. இப்படி கடமைகளை விட்டவர்களை நாங்கள் முஸ்லீம்களாக அங்கீகரிப்பதில்லை. என்ன காரணம் தெரியுமா அன்புக்குரிய சகோதரர்களே? தொழுகை கடமைகளை ஒரு மனிதன் விடுகிற போது அவன் இந்த இஸ்லாத்தையே விட்டு விடுகிறான். இஸ்லாம் என்றாலே இந்த ஐந்து கடமைகளும் தான். இவை இல்லை என்றால் அவரிடத்தில் இஸ்லாமே இல்லாமல் போய்விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி காலத்திலே நடக்க போற நிகழ்வுகளை பற்றி சொன்னார்கள். இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் ஒன்று ஒன்றாக இல்லாமலாக்கப்படும் இக்காலத்தில். ஒன்று விடுபட்டால் இருக்கிற மற்ற ஒன்றை தற்காலிகமாக மக்கள் பிடித்துக் கொள்வார்கள். இதிலே முதலாவது விடுபடக்கூடியது அல் ஹுக்ம், தீர்ப்பு என்று சொன்னார்கள். அதிலே இறுதியானது தொழுகை என்றார்கள். நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அமைப்புகளிடத்தில் எல்லோரும் பேசுகிறார்கள் கபூர் வணக்கம் சிறுக்கு, தொழுகையை விடுவது சிறுக்கு குபூர் பேசுகிறார்கள். ஆனால் கபூர் வணங்கியை முஷ்ரிக் என்று சொல்வதற்கு முன் வருகிறார்கள் இல்லை, தொழுகையை விடுகிறவனை முஷ்ரிக் என்று சொல்வதற்கு முன் வருகிறார்கள் இல்லை, பிதியத்தை செய்கிறவன் வழிகேடு முஷ்ரிக் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள், ஆனாலும் அவனை முஸ்லீமாகத்தான் பார்க்கிறார்கள். பிதியத்தை சிறுக் என்கிறவர்கள், பிதியத்தை வழிகேடு என்கிறவர்கள், அதை செய்யக்கூடியவனை முஸ்லீமாக பார்ப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஆகிய நாங்கள் மட்டும் சொல்கிறோம், அல்லாஹ் யாரை முஸ்லீம் இல்லை என்றாலோ அவன் முஸ்லீமே கிடையாது, அல்லாஹ் யாரை முஷ்ரிக் என்றாலோ அவன் முஷ்ரிக்கின்றான். ஆனால் நமது சமுதாயத்தினுடைய நிலைமை அப்படி எந்த தீர்ப்பும் சொல்லிவிடாதீர்கள். யாரும் யாருக்கும் தீர்ப்பு சொல்வதற்கு தகுதி இல்லை என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் யாருக்கு தீர்ப்பு சொன்னாலோ அந்த தீர்ப்பை நாங்க சொல்லலாட்டி நாங்க காத்திராயிருந்தோம். அல்லாஹ் சொல்கிறான் ஐந்தாவது அத்தியாயம் 44வது வசனத்திலே, வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதை கொண்டு யார் தீர்ப்பு சொல்லவில்லையோ ஃஉலாஇக ஹுமுல் காஃபிரூன், அவர்கள் காஃபிர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே இந்த குபுர் நிராகரிப்பு வராமல் இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் தொழுகையை விட்டவனை காஃபிர் என்றால் நாங்களும் அதை அப்படியே சொல்லணும். அவனை முஸ்லீம் என்று சொல்ல போனோம் என்றால் இடையில நாங்கள் காபிராயிடுவோம். அல்லாஹ் ஜகாத்து கொடுக்காதவனை முஷ்ரிக் என்று சொன்னால் நாங்களும் சொல்ல வேண்டும். இடையில அவனை போய் முஸ்லீமாக்க போனோம் என்றால் நாங்கள் காபிராயிடுவோம். பிதத்வாதி ஷிர்க்வாதி என்று சொல்லி அல்லாஹ் சொன்னான் என்றால் அப்படியே நாங்களும் சொல்ல வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் இடையிலே காபிர்களாகிவிடுவோம். நாவூது பில்லா. இதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பிரிவிலே உள்ளவர்கள் இணை வைக்கின்றார்கள் தொழுகையை விட்டு ஜக்காத்து கொடுக்காமல் தாயத்து கட்டி, இந்த பிரிவுகளில் இருப்பது கூட இணை வைப்பு. தௌஹீது, தப்லீகு, ஜமாத் இஸ்லாமிய, காதிரி, ஷாதிரி இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருக்கவில்லை. எங்களுடைய உம்மா இருக்கிறார், எங்களுடைய வாப்பா இருக்கிறார் என்பதற்காக இது சத்தியமாகாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இப்படி இருக்கவில்லை. அவர்கள் இப்படி ஒரு கூட்டத்தில் சேருமாறு எங்கேயுமே பணிக்கவில்லை. நீங்கள் உங்களுக்கு தெரிந்த ஆலிம்களிடத்திலே போய் கேளுங்கள், எங்கேயாவது ஹதீஸ்களிலே இப்படி ஒரு இயக்கத்தை சுட்டிக்காட்டி தௌஹீத் ஜமாத்தோடு சேருங்கள், தப்லீக் ஜமாத்தோடு சேருங்கள், ஜமாத்தே இஸ்லாமியோடு சேருங்கள், காதிரி சாதிரி தீஜானியோடு போய் சேருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் எங்குமே கிடையாது. ஆனால் சொல்லியிருக்கிறார்கள் சல்சமு ஜமாஅத்தல் முஸ்லிமின் வ இமாமம், ஜமாஅத்துல் முஸ்லிமினையும் அவர்களின் இமாமையும் பட்டிப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். அந்த பேரோடு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள் இஸ்லாத்துக்காக பயத்தெடுத்திருக்கிறார்கள், அவர்கள் இந்த தலைவருக்கு கட்டுப்படுவதன் அவசியத்தை சொல்லியிருக்கிறார்கள். எனவேதான் நாங்கள் சொல்கின்றோம், இதனால் இந்த ஜமாத்திலே வந்து சேருங்கள். சிறுக்கு இல்லாத கூட்டம், பிதியத் இல்லாத கூட்டம், ஜாஹிலிய செயற்பாடுகள் இல்லாத ஒரு கூட்டம் இருக்கும் என்றால் அது இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மட்டும்தான். மற்ற எல்லா இயக்கங்களிலும் நான் சொல்கிற அத்தனை விஷயங்களும் இருக்கிறது. எனவே எங்களுடைய அமல்கள், நாங்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகள், சாலிகான வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்திலே கபூலாக வேண்டும் என்றால், நாங்கள் முஸ்லீமாக மூமினாக அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்றால், ஒரு மனிதன் தெரிவு செய்ய வேண்டிய ஒரே ஒரு ஜமாஅத் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மட்டும்தான். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில் எங்களுடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்வதற்கு அனைவர்களும் முயற்சிப்போமாக. இந்த சத்தியத்துக்கு வெளியிலே இருக்கக்கூடிய மக்கள் இந்த உண்மைகளை புரிந்து கொண்டு இந்த சத்தியத்துக்குள் வருவதற்கு வல்லவன் அல்லாஹ் அருள் புரிவானாக. அதே போன்று இருக்கிற நாமும் இந்த மார்க்கத்தில் கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்து மரணிப்பதற்கு முயற்சிப்போமாக. அதற்காக வல்லவன் அல்லாஹ் அருள் புரிவானாக. அக்கூல கௌலி ஹாதா வஸ்தகஃபிருல்லாஹ் லி வலக்கும் ஃபஸ்தகஃபிரூ இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.